الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر، قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكلم بيوم الدين حتى أتانا اليقين. صدق الله العظيم.
சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். பலாமும் எம் உயிரில மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பின்னகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டறமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், தபாவு சாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மாளிகையிலே நேர காலத்திலும் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹும் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. நாளைய மறுமையிலே முத்தகீன்களுடைய பட்டியலை சேர்த்து மேனால ஜன்னத்து பிரதோசை கூலியாக தந்து எமக்கு அருள் புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு எல்லாம் ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்வின் முடிவிலே அல்லாஹ் இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். மறுமை வாழ்வு என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி தாருல் ஜஸா கூலி உடைய உலகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகம் தாருல் அமால், வணக்கங்கள் செய்யக்கூடிய உலகம், தாருல் பகா அழிந்து போகக்கூடிய உலகம், அற்பமான உலகம். இந்த உலக வாழ்வில் தான் ஒரு மனிதன் தாருல் ஜஸா அழிந்து போகாத நிரந்தரமாக கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்வை நோக்கி நகர வேண்டும் இந்த உலக வாழ்விலிருந்துதான். ஐந்து வகையான உலகங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். ஒன்று ஆலமுல் அர்ஹாம், ஆலமுல் அர்வாஹ். இன்னொன்று ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கட்பறையிலே சில காலம் இருந்தோம். அதற்கு அடுத்ததாக ஆலமு துன்யா, துன்யாவுடைய உலகத்திலே சில காலம் இருப்போம், கூடினால் 100 வருடங்கள் வாழ்வோம். அதுக்கு அடுத்ததாக ஆலமுல் பர்சா, கபருடைய வாழ்க்கை. அதுக்கு அடுத்ததாக ஆலமுல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கை. அங்குள்ள வெற்றிதான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்விதான் நிரந்தர தோல்வி. எனவே அங்குள்ள ஒரு வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலக வாழ்வை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அவன் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே மனிதன் வாழ்கின்ற போது அந்த வாழ்வை பற்றி நாளைய மறுமையிலே அல்லாஹ் எங்களிடத்திலே விசாரிப்பான். எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மாணவன் பரீட்சை எழுதினால் பரீட்சையின் முடிவிலே ஒரு பிரதிபலனை நாங்கள் பார்ப்போம். அவர் பாஸா அல்லது பெயிலா, சித்தியா அல்லது சித்தில்லையா என்று நாங்கள் பார்ப்போம். அதே போன்று அல்லாஹ் அந்த உலக வாழ்வின் முடிவிலே எங்களுக்கு ஒரு முடிவை தரவிருக்கிறார். நாங்கள் வெற்றி பெற்றவர்களா, தோல்வியானவர்களா? எங்களுடைய வாழ்க்கை சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கையா, நரகத்துக்குரிய வாழ்க்கையா என்பதை எல்லாம் அல்லாஹ் நாளைய மறுமையிலே பார்க்க போகிறார். ஒரு பிள்ளையிடத்திலே கேட்டால் சொல்லும், படிக்கிறீர்களா மகன்? ஓ, நான் படிக்கிறேன் படிக்கிறேன் என்று சொல்லும். பரீட்சையின் முடிவிலே தெரியும் பிள்ளை படித்திருக்கிறதா விளையாடி இருக்கிறதா என்று. அதே போல நானும் நீங்களும் முஸ்லீமாக வாழ்கிறோம், இஸ்லாமியராக வாழ்கிறோம் என்று நானும் நீங்களும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாளைய வறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுடைய கேள்வி கணக்கு கேட்கின்ற போது நானும் நீங்களும் முஸ்லீமா இல்லையா என்பதை நாளைய வறுமையிலே அல்லாஹ் கேட்கின்ற கேள்வியே இருக்கிறார். எனவே ஒரு பிள்ளை எப்படி படித்து பரீட்சையிலே பாசாக வேண்டுமோ அதே போன்ற உலக வாழ்வை நல்ல முறையிலே கழிக்கின்ற போதுதான் நாளைய மறுமையிலே நாம் எல்லாம் வெற்றி பெற்றவர்களாக முடியும். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே மறுமை நாளிலே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை எல்லாம் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், நாளே மறுமை நாள் ஒரு மனிதன் சொல்லுவான், யாருடைய பட்டோலை வலது கையில கொடுக்கப்பட்டதோ அந்த மனிதன் சொல்லுவான், இந்த பட்டோலை எல்லாரும் வாசிப்பாருங்க. நான் இந்த உலக வாழ்க்கையில பால், மறு உலகத்துல எனக்கு வெற்றி, மறு உலகத்துல எனக்கு துவர்க்கம், மறு உலகத்துல எனக்கு இன்பம், இதோ என்னுடைய பட்டோலைய வாழ்த்து பாருங்க என்று அந்த அழியா சொல்லுவான். அந்த அழியா சொல்லுவான், கேள்வி எனக்கு திடனாக நம்பிக்கொண்டிருந்தேன், அல்லாஹ் ஒரு நாள் விசாரிப்பா நம்பிக்கொண்டிருந்தேன். வாப்பா உம்மாவ, வாப்பா உம்மா பிள்ளைகளை விசாரிக்காட்டியும், நிர்வாகிகள் ஜமாத்தாரை விசாரிக்காவிட்டாலும், மாணவர்களை ஆசிரியரை உத்தாரமா விசாரிக்காவிட்டாலும், அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தேன். அடியான் சொல்லுவான், உயர்வான சுவரக்கத்தில் இருப்பான். கனியமானவர்கள் அப்படியே நீண்டு கொண்டு அந்த இன்பங்கள் நிறைந்து கொண்டு போகிறது. அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு மனிதர் அவருடைய பத்தோல இடது கையில கொடுக்கப்படும். அல்லாஹ் அதையும் சொல்கிறான், யாருக்கெல்லாம் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ அவர்கள் பட்டோலை எனக்கு தராம இருந்தா நல்லமே, ஏன் பட்டோலை எனக்கு கிடைக்காம இருந்தா நல்லமே. அந்த மனிதன் சொல்லுவான், அல்ல உமுறல்களை பல கவலைகளை வெளிப்படுத்துவான். நான் கேள்வி எனக்கு அறியவில்லை என்று சொல்லுவான், சொத்து செல்வனுக்கு பயனளிக்கவில்லை என்று சொல்லுவான், மௌத்தோட இது முடிஞ்சு விட வேண்டுமே என்று சொல்லுவான். ஆனா அது நடக்காது, அல்லாஹ் அவனுக்கு பயங்கரமா நரகத்தை கொடுப்பான். எனவே மறுமையினால் ஒரு கேள்வி இருக்கிறது, அந்த விசாரணைக்கு நாம் எல்லாம் ஆயத்தமாகவே. அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளைய மறுமையிலே கேட்கக்கூடிய மிக முக்கியமான 4 கேள்விகள், இந்த கேள்விகளுக்குரிய நல்ல பதிலை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த உலகிலே நாம் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த 4 கேள்விகளை உங்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் நினைவுபடுத்தி, மறுமையிலே அல்லாஹ் கேட்பதற்கு முன்னால் அந்த கேள்வியை நாங்களே கேட்டு எங்களை திருத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். நாளை மறுமையினால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 4 கேள்விகளை கேட்பார். முக்கியமான 4 கேள்விகள் இதர கேள்விகள் இருக்கின்றன. முக்கியமான 4 கேள்விகள், அதுல ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான், எங்களுடைய வாழ்நாளை நாங்க எப்படி கழித்தோம், இந்த உலக வாழ்க்கை எப்படி கழிந்தது, வியாபாரம் எப்படி கழிந்தது, குடும்ப வாழ்க்கை எப்படி கழிந்தது, பிரயாணங்கள் எப்படி கழிந்தது, பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்தீங்க என்பதை அல்லாஹ் நாளை வறுமையில முதலாவது கேள்வியாக கேட்பான். தெரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில நல்ல முறையில வாழ்ந்தால்தான் பதில் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு அடியான் வைத்த கால அடுத்த இடத்துக்கு நபர் செய்யலாம். அந்த அளவு பயங்கரமான கேள்விகள். அல்லாஹ் யாருக்கும் அணுவளவு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய நீதிதான் அங்க இருக்கும். உலக விடயங்கள்ல யாருக்கு லஞ்சம் கொடுத்து யாரை ஏமாற்றலாம், ஆனா நாளைய வறுமையில யாரை ஏமாற்றலாம். அல்லாஹ் அவன் தான் எங்களிடத்துல கேள்வி கேட்பான். அல்லாஹ் கேட்பா, அவருடைய வாழ்நாள் எப்படி கழிந்தது, இந்த உலக வாழ்க்கைய வீணாக கழித்தவர்கள் நாளைய மறுமையில சில பதில்களை சொல்லுவார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆன்ல பல உரையாடல்களை சொல்றான். அல்லாஹுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உரையாடல், அதே போல நல்லவர்களும் பெற்றவர்கள் நாளைய மறுமையினாலே உரையாடி கொள்வார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன்ல சொல்றான், சுவர்க்கத்திலே இருக்கின்ற நல்லவர்கள் பாவிகளை பார்த்து கேட்பார்கள், நரகத்துல நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க என்ன காரணம், எங்களோட அமல் காலம் செஞ்சீங்களே, இன்றைக்கு சக்கர நரகத்துல இருக்கிறீங்களே, எங்களோட சாப்பிட்டீங்க குடிச்சீங்க எங்களோட பயணம் வந்தீங்க எல்லா வாழ்க்கையும் எங்களோட கழிஞ்சிச்சு, இன்னைக்குறீங்களே என்ன காரணம், அந்த பாவிகள் வாழ்க்கையில செஞ்சுவிடக் கூடாது. இந்த நாலு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாங்க நாளைய மறுவில் இருக்க கூடாது. முதலாவது சொல்வார்கள், நாங்க தொலைல எங்கட வீட்டு எத்தனையோ கஸ்ட் வந்து தட்டிச்சு பள்ளிக்கு போக இல்ல, என்னுடைய மகள் சொன்னா பாப்பாக்கு பள்ளிக்கு போகவேண்டு, பாப்பா பள்ளிக்கு போகல, கூட்டாளிக்கு கூட்டாளி பள்ளிக்கு போகல. முதலாவது மனிதன் சொல்லுவான், கால நேரத்தை வீணாக்கியவர்கள் முதலாவது கேள்வி எல்லாம் கேட்பான், கால நேரத்தை எப்படி கழித்தா என்று. இந்த அடியான் சொல்லுவான், முதலாவது நான் தொலை இல்ல, எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க இல்ல, மூணாவது சொல்லுவார், நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்களும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கோம், எங்களை நேரம் எங்கேயோ கழிஞ்சது, எங்கள நேரம் சக்தியில கழியில, எங்கள நேரம் பள்ளியில கழியில, எங்கள நேரம் குர்ஆன் திலாவத்துல கழியில, எங்கள நேரம் நன்மையில கழியில, நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நேரம் எல்லாம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால இன்னும் சக்கர நரகத்துல இருக்கும். தொடர்ந்து நாலாவது பதில் சொல்லுவார்கள், வறுமையினால பொய்ப்பிட்டு கொண்டிருக்கோம், வறுமையினால் அது எப்ப வரும், அது யாரு கேள்வி கேட்கிற, இப்படி உலகத்துல நாம சொல்லிக்கொண்டே எங்களை காலத்தை கழித்தோம் என்று நாளைய வறுமையில சில மனிதர்கள் புலம்புவார்கள். அன்பான அல்லாஹ் அடியார்களே, எனவே கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்வோம். காலம் நேரம் பெருமதியானது. குர்ஆன்ல அல்லாஹ் துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான், பகலுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்தெல்லாம் குர்ஆனோட பேசுறான். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் சொல்லுகிறான், இரவு மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் காலம் என்ற ஒரு சூரத்தையே குர்ஆன்ல இறக்கி வைத்திருக்கான், சூரத்துல் ஆஸ்ர். இதெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது, காலம் நேரம் பெருமதியானது. என்னுடைய கால நேரம் எனக்கு எப்படி பெருமதியானதோ அதே போல உங்களுடைய கால நேரம் உங்களுக்கு பெருமதியானது. இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், இந்த ஜும்மாவுடைய நாளை கழிச்சு விட்டால் வேற ஒரு ஜும்மா நாள் எங்களுக்கு கிடைக்காது. வாரக்கிழமைதான் ஒரு ஜும்மா கிடைக்கும். இந்த வருடம் ஹஜ்ஜ முடிஞ்சிட்டா அடுத்த வருடம் தான் ஹஜ்ஜ கிடைக்கும். எனவே காலம் நேரம் பெருமதியானது, இழந்து விட்ட காலம் மீண்டும் வருவது கிடையாது. ஒரு நாளைக்கு பணம் வரையிலையா, இன்கம் இல்லையா, பரவாயில்ல, நாளைக்கு பணத்தை தேடி கொள்ளலாம். இன்னைக்கு போன காலம் நாளைக்கு வராது. இன்னைக்கு 1 லட்சம் வர வேண்டிய பணம் வரையில, நாளைக்கு பணத்தை தேடி கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு போன அஞ்சு மனசு ஆனால் நாளைக்கு வருவது கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, என்னுடைய நேரம் எனக்கு பெருமதியானதை போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதியானது. எனவே கால நேரத்தை வீணாக்கியவர்கள் நாளை மறுமையில புலம்புவார்கள். முதலாவது கேள்வி, அல்லாஹ் கேட்பாங்க வாழ்நாளை எப்படி கழிச்சீங்க? இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய முறை நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். குடும்ப வாழ்க்கையா, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்ந்த வாழ்க்கையா, சமூகத்துல வாழ்ந்த வாழ்க்கையா, மாற்று மத தவறு வாழ்ந்த வாழ்க்கையா, நல்ல முறையில காலத்தை கழித்தால் நிச்சயமாக நாளைய வறுமையிலே நல்ல முறையில பதில் கொடுக்கலாம். இரண்டாவது கேள்வி அல்லாஹ் கேட்பார், எங்களோட வாலிபம் எப்படி கழிஞ்சு? பாருங்க, முதலாவது கேள்விய அல்லாஹ் வாழ்நாளை பற்றி விசாரிக்கிறோம். வாழ்நாள் என்றால் மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும், தம்பியினுடைய வயல் பருவ வயதுக்கு பின்னால மனிதன் இறக்கின்ற வரைக்கும் உள்ளது வாழ்நாள். ஆனால் அல்லாஹ் இதற்குள்ளே வருகின்ற வாலிபத்தை தனியாக விசாரிக்கிறான். ஆயுளை பற்றி எல்லாம் விசாரித்தால் ஏன் வாலிபத்தை விசாரிக்க வேண்டும்? வாலிபம் வந்து போய்விடுமே. ஏன் அல்லாஹ் வாலிபத்தை தனியான ஒரு கேள்வியாக விசாரிக்கிறான் என்றால், வாலிபம் என்பது பெருமதியான வயது. இந்த வாலிபத்தை ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் முழுக்க முழுக்க ஜவாபு சொல்ல வேண்டும். வாலிபத்தை எப்படி கழித்தோம் என்பதை தெளிவான முறையில் பதில் கொடுக்காத வயலே வைத்த காலை அடுத்தடுத்துக்கு நகர்த்த முடியாது. அல்லாஹ் மனிதர்களுக்கு மூன்று பருவங்களை கொடுத்திருக்கிறான். இளமை பருவம், சிறுபுராயம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிப பருவம். இது மூன்றிலும் நடுப்பருவம், மத்தியிலே வரக்கூடிய பருவம் இருக்கிறதே வாலிப பருவம். இது பெருமதியானது. இது தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பருவம், தைரியமான ஒரு பருவம், முதுகெலும்புள்ள ஒரு பருவம், சுவர்க்கத்துக்கு தங்களை தயார்படுத்துகின்ற வயது என்று சொன்னாலும் இணையாகாது. அப்படிப்பட்ட பெருமதியான பருவம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பருவம். சிறு பருவத்தை எடுத்து பாருங்கள், பாப்பா உமான உதவி தேவை. சின்ன பிள்ளைக்கு பள்ளிக்கு தானாக வரையலாது, அந்த பிள்ளைக்கு ரோட் மாற தெரியாது, அந்த பிள்ளைக்கு இரவில் வர தெரியாது, பாப்பா கூட்டி கொண்டு வரணும், மூத்த நானா கூட்டி கொண்டு வரணும், அடுத்த வீட்டுக்கார கூட்டி கொண்டு வரணும். ஏன்? அந்த பிள்ளை சிறு பிராயத்துல பிறருடைய உதவி தேவைப்படுகிறது. பலவீனமான பருவம் சிறு பிராயம், வயோதிபம் அதுவும் பலவீனமான பருவம். எந்த வாப்பா அம்மா பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்களோ அதே பிள்ளை வாப்பா அம்மாவை கூட்டி கொண்டு வயோதிப பருவத்துல வரும். பாருங்க, சிறு பிள்ளைங்கிற வாப்பா வாப்பா கூட்டிட்டு வந்தாரு பள்ளிக்கு, வயோதிபமானதுக்கு பின்னால அந்த பிள்ளை வாப்பாவை கூட்டிட்டு வரும். இரண்டும் பலவீனமான பருவம். இதே இருக்கக்கூடிய பருவம் தான் வாலிப பருவம். இது பெருமதியான பருவம். பெரியமானவர்கள், எங்களை சுவருக்கத்துக்கு சுவர்க்கத்துக்குரிய மக்களாக எங்களை தயார்படுத்துவதற்கு பெருமதியான ஒரு பருவம். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றரை கலந்தின் அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையை எழுதக்கூடிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதமத் செய்தவர்கள், அவரோடு கலந்திருந்தவர்கள் அநேகமானவர்கள் சஹாபாக்கள் வாலிபர்கள். எனவே வாலிபம் என்பது பெருமதியான ஒரு வயது. இந்த வாலிபத்தை நல்ல முறையில் நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாலிபத்திலே அநியாயங்கள் பாவங்கள் செய்துவிடக் கூடாது. நாளை மறுமையினால் அல்லாஹ் ஏழு தாராருக்கு நிலை கொடுக்கிறார். அதே ஒரு தாரார் யார் என்றால் வாலிபர்கள். அல்லாஹுவை வணக்கம் செய்வதிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். இந்த உலகத்திலே நாங்க இந்த இடத்தை பார்த்தா இளமை பருவமுடையவர் இருக்கிறார்கள், வாலிப பருவமுடி இருக்கிறார்கள், வயோதிப பருவமுடி இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் நாங்கெல்லாம் முத்தாரத்துக்கு பின்னால் சுவருக்கம் அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கிற வயது வாலிபம் தான். 33 வயதுடையவர்களாகத்தான் அல்லாஹ் எங்களை சுவருக்கத்துக்கு அனுப்புவார். சுவருக்கத்துக்கு அனுப்பிவிட்டா எங்களோட வயது மாறுவது கிடையாது. நீங்க வாலிபராகவே நீங்க சுவருக்கத்துல வயோதிபம் என்பது கிடையாது, எப்பவும் வாலிபம் தான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லே, வாலிபத்தை நல்ல முறையிலே கழித்துக் கொள்வோம். வாலிபத்திலே குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவோம். வாலிபத்திலே பள்ளியோடு கழிப்போம். வாலிபத்தை சமூக சேவையோடு கழிப்போம். வாலிப பருவத்தை நல்ல முறையிலே கழித்து விட்டால் நிச்சயமாக நாளைய மறுமையிலே நாம் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள். எனவே இரண்டாவது பகுதி வாலிபம். எனவே இந்த வாலிபத்தை நல்ல முறையிலே பதி கொடுக்கின்ற போதுதான் நாளைய மறுமையிலே நாம் சுவர்க்கத்தை அடைய முடியும். மூன்றாவது கேள்வி, பணம் எங்கிருந்து வந்துச்சு, பணம் எப்படி செலவழிக்கப்பட்டு, மூணாவது கேள்வி அவங்களோட வருவாய் எப்படி, செலவாய் எப்படி, அவங்களுக்கு பணம் வந்தது எப்படி, செலவழிக்கப்பட்டது எப்படி என்ற கேள்வி நாளைய வறுமையில் இருக்குது. இதற்கும் மதி கொடுக்காத வகையில் எங்கட கால அடுத்த அடுத்துக்கு நகர்த்த முடியாது. அன்பான அல்லாஹ் நல்லார்களே, ஹலாலான உழைப்பில் ஈடுபடுவோம், ஹராமான உழைப்பில் ஈடுபட்டால் செலவழிப்போம், அதனுடைய பிரதிபலன் நல்லதாக இருக்காது. ஹலால் போனால் தான் ஹலால் நல்லது வெளியே வரும். மதுபானம் குடிக்கிற ஒருவர், அறாமான ஒன்று செய்யக்கூடிய ஒருவர், அவருடைய நாவால அருவறுப்பான வார்த்தை தான் வரும், நல்லது வராது, கெட்ட வார்த்தை தான் வரும். எனவே ஹலாலாக உழைத்து ஹலாலான முறையில் பொருள் ஈட்டி ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை குடும்பத்துக்கு செலவழிப்போம், நிச்சயமாக குழந்தைகள் சாலையான குழந்தைகள் உருவாகுவார்கள். எனவே மூன்றாவது கேள்வி, எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் தேடிய பணம் பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். தொழில் செய்வது என்பது இனிவல்ல, பொட்டி கடையில் வச்சு கொண்டிருக்கிறது, கடை ஆவரம் பண்ணுவது, சின்ன சின்ன ஆவரம் பண்ணுவது, இது இழிவல்ல. தொழில் இல்லாமல் மக்களிடத்திலே யாத்திரை கேட்பதுதான் இழிவு. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாத்திரை கேட்டு வந்த ஒருத்தர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் கொடுத்து சொன்னாங்க, இது நிரந்தரமாக கொள்ளாத, மக்கள் இருந்தா கொடுப்பாங்க இல்லன்னா என்ன செய்வாங்க, கொடுக்காம விடுவாங்க, கொடுத்தா நீ திருப்பி கொள்வா, கொடுக்க இல்லன்னு நீ அவங்களை திருத்துவா. எனவே உன்னுடைய இந்த வேலை நல்லதில்லை என்பதாக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொல்லி அவருக்கு வேறு ஒரு தொழிலை பழக்கி அனுப்பிய செய்திகள் ஹதீஸ்ல பார்க்கும். எனவே தொழில் செய்வது என்பது இழிவல்ல, தொழில் இல்லாமல் மக்களுக்கு யாத்திரை கேட்பதுதான் இழிவு. கனியமானவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். யாரிடத்துல போதுமான செல்வம் இருந்து பிறரிடத்துல யாத்திரம் கேட்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள நாளைய மறுமை நாள் முகத்துல சதையில்லாமல் பார்த்துவோம். மூன்றாவது கேள்வி, நாங்க எடுக்கிற வருவாய் செலவழிக்கிறது, தேடின பணம் எப்படி வந்துச்சு, எப்படி நாங்க செலவழித்தோம் என்ற கேள்வி அல்லாஹ் நாளை வறுமை நாள் கேட்பார். நாலாவது கேள்வி, வாய் அல்மிஹி மாதா அலிமபிஹி மாதா அமிலபிஹி, நாங்க படித்த இல்மு எங்களுக்கெல்லாம் தந்த திறமை இவைகளை வச்சு நாங்க என்ன செஞ்சோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருப்பான். லோயருடைய நேரம் லோயருக்கு பெருமதியானது, ஆலிமுடைய நேரம் அவங்களுக்கு பெருமதியானது. அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய காலம் நேரம் பெருமதியானது. எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவு இருக்குதே அது பெருமதியானது. இந்த அறிவை கொண்டு நாங்க சமூகத்துக்கு என்ன செய்வோம். அல்லாஹ் அந்த உலகத்துல ரெண்டு வாழ்க்கை வச்சிருக்கிறோம். ஒவ்வொருவரும் யோசிங்க, நாங்க எந்த வாழ்க்கையை வாழ்றோம். ஒன்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று அல்லாவை மறுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னொரு இடத்துல நல்ல பாதை, ஒரு மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் எல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறான். இந்த பாதை நல்லது, இது கெட்டது என்பதெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல தொகுறான், நீங்க விரும்பினா அல்லாவை ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா நீ நிராகரிங்க. ஈமான் கொண்டா என்னென்ன நலவு கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாவை நிராகரித்து மறுத்து வாழ்ந்தா என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டால் நாளைய மறுமையில நாங்க தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே நல்ல பொருள் உலகத்துல வாழ்ந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய மறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய மீதான இந்த தராசிலே மிகவும் பாரமான அமலாக இருக்கக்கூடியது நாங்க சொல்லுத சொல்லுகையோ, நாங்க கண்ணீர் வடித்து கேட்ட இந்த துவாவோ, அதே போல் நாங்க சொல்லு சஹாஜத்துக்களோ, குர்ஆன் திலாவத்துக்களோ கிடையாது. மற்ற மக்களோடு நடந்து கொண்ட முறை, மற்றவர்கள் நடந்து கொண்ட முறைதான் நாளை மறுமையிலே மீதான இந்த தராசிலே மிகவும் கனமான பாரமானவராக இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஹதிக்கும் இலைய வஅக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸல் யௌமல் கியாமா, நாளை மறுமையினாலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், எமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், விருப்பமானவர்கள் யாரு தெரியுமா, இது நல்ல முறையில் நடந்தவர்கள். ஒரு கணவரா மனைவியோடு நல்ல முறையில் நடந்த கணவர், ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்த தகப்பன், ஒரு முதலாளியா அதுக்கு கீழே உள்ள கஷ்டப்பட்டு ஒரு நல்ல முறையில் நடந்த ஒரு முதலாளி, அதே போல ஒரு அரசியல்வாதியா, அவருக்கு கீழே உள்ள குடிமக்கள் நல்ல முறையில் நடந்து கொண்ட ஒரு அரசியல்வாதி, இவர்கள் தான் நாளைய மறுமையிலே நீதான் இந்த தராசை நன்மையால் கனமாக்கக்கூடிய அமல். நாங்க பழகின பழக்கம், நாங்க மத்தவங்க நடந்து கொண்ட முறை. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையில் கலந்து கொள்ளவே. முதலாவது நான் சொன்னேன், எங்களுடைய ஆயுள் எப்படி கழித்தது என்ற கேள்வி எல்லாம் கேட்பான். ஆயுளை நல்ல முறையில் கழித்துக் கொள்வோம். வணக்கங்களிலே எந்த குறைபாடும் இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொள்வோம். ஹுகூகுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உரிமைகள், ஹுகூகுல் இபாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், அது மனைவியின் உரிமையா இருக்கலாம், பிள்ளை கூட்டி உரிமையா இருக்கலாம், அல்லது எங்களுடைய தாய் தாப்பன் உரிமையா இருக்கலாம், குடும்பத்தினுடைய உறவா இருக்கலாம், முஸ்லீம்களை உரிமையா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாத சகோதரிய உரிமையா இருக்கலாம். இந்த உரிமை விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். இரண்டாவது விடயம் எங்களுடைய வாலிபம், இந்த வாலிபத்தை நல்ல முறையில் கழித்துக் கொள்வோம். வாலிபம் என்பது பெருமதியான ஒரு வயதல்ல. இந்த வாலிபத்தை நல்ல முறையில் கழித்துக் கொண்டாலே வறுமையில் அல்லாஹ் ஏழு சாராக்கு நிலை கொடுக்கிறான். அதிலே ஒரு சாரார் அல்லாஹ்வை இபாதத் செய்வதை தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே நாளை மறுமையிலே நிழல் கொடுக்கிறான். மூன்றாவது, நாங்கள் தேடிய பணம், தேடிய பொருளாதாரம் எப்படி வந்தது, அது எப்படி செலவழிக்கப்பட்டது என்று கேள்வி அல்லாஹ் கேட்க போகிறான். அதே போல நாலாவது, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றல் ஐநூ, இந்த கல்வியை வைத்து நாங்கள் என்ன செய்தோம், இந்த கல்வியை வைத்து நாங்கள் நிரந்தர சதற்காவுக்குரிய ஏற்பாடை பண்ணோமா, இந்த கல்வியின் மூலமாக நாங்கள் பத்திப்பேரை சீனை ஆக்கினோமா, இந்த கல்வியினூடாக நாங்கள் உலகத்தை சம்பாதித்தோமா, மருமையை சம்பாதித்தோமா, இந்த கல்வியினூடாக அல்லாஹ்வை சம்பாதித்தோமா, அல்லாஹ் என்பதை அல்லாஹ் இந்த கல்வியினூடாக எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்விலே இந்த நாலு கேள்வி